රිෂාඩ් බදවිදීන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මිනිත්තු 7ක කාලයක් තියෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. பெண்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக, பெண்களை வலுவூட்டல் சம்பந்தமான இந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்தமைக்காக இதற்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கும், அதுக்காக உழைத்த டாக்டர் சுதர்சனி பெர்னாண்ட புள்ளே, அதே போல தலதா துக்கொரல், அதே போல ரோஹிணி கவிதத்ன உட்பட கீதா குமாரசிங்க போன்றவர்களுக்கும் நன்றியை இந்த இடத்திலே நான் தெரிவிக்கின்றேன். இன்று பெண்கள் நமது நாட்டிலே பல முக்கிய பதவிகளிலே இருக்கிறார்கள். இந்த நாட்டின் பிரதமராக, ஜனாதிபதியாக பிற பெண்கள் இருந்திருக்கிறார்கள். சிறந்த ஆட்சியை செய்திருக்கிறார்கள். உலகத்திற்கு உதாரணமாக இருந்த ஒரு நமது நாடு அண்மை காலமாக சிறுவர் துஷ்பிரயோகம், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதனூடாக அவர்களுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். அதேபோல பெண்கள் விஷயத்திலே இஸ்லாமிய மார்க்கம், பெண்களுடைய உரிமை சம்பந்தமாக பெண்கள் ஒரு எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உரிமை சார்ந்த எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இஸ்லாமோபோபியாவின் அடிப்படையிலே உலக அல்லாவிய ரீதியிலே பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இம்சை செய்வதாக பிழையான தரவுகளை, தகவல்களை பரப்புகின்ற ஊடகங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் இலங்கையிலே தனியார் சட்டம் என்று இருக்கின்ற MMDA அந்த விஷயத்திலே ஒரு பிழையான கருத்தை சில அரச சார்பற்ற நிறுவனங்கள் இந்த நாட்டிலே முன்னெடுத்து அதற்கு சில திருத்தங்களை முன்வைத்த பொழுது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்கள் கையொப்பமிட்டு அமைச்சர் அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். ஆனால் இதுவரை அது சட்டம் மூலமாக அந்த திருத்தங்களோடு இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படவில்லை. கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த விஷயத்தை அவசரமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த உயர்சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல மிக மோசமான இன்னொரு விஷயம்தான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்கின்ற பெண்களால் அவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பல வகையான இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார். எனவே அவ்வாறு பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற, வேலைக்காக அனுப்புகின்ற அந்த நடைமுறையை நிறுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பெண்களுடைய உரிமை சம்பந்தமாக, பெண்களை வலுவூட்டல் சம்பந்தமாக, வலுவூட்டல் என்று பார்க்கின்ற பொழுது கல்வி ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பெண்களை வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இன்று அதிகமான பெண்கள் கல்வித்துறையிலே உயர்ந்து நிற்கிறார்கள். ஒரு காலத்திலே முஸ்லிம் பெண்கள் கல்வி கற்பதில்லை என்ற ஒரு கதை பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் பார்த்தால் பல்கலைக்கழகங்களிலே பெரும்பான்மையானவர்களாக முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம்கள் ஆண்களை விட, முஸ்லிம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக சட்டக்கல்லூரியாக இருக்கலாம், அல்லது பொறியியல் துறையாக இருக்கலாம், அல்லது மெடிசினாக இருக்கலாம், எல்லா துறையிலும் இருக்கிறார். ஆனால் கடந்த 31ஆம் தேதி இந்த நாட்டிலே ஏழு பெரிய பேர்கள் வந்தது, பலர் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறானவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அதேபோல இன்னும் தெரிவு செய்யப்படாதவர்கள் தங்களுடைய முயற்சியை கைவிடாது முன்னேற வேண்டியவர்கள் என்று அவர்களையும் முன்னேறுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஜாயிரா என்ற அந்த பாடசாலையிலே கல்வி கற்று, அதாவது சென்ட் ஜோசப் பாடசாலையிலே பரீட்சை எழுதிய 70 முஸ்லிம் மாணவிகளுடைய பெறுபேறுகள் இன்னும் வெளிவரவில்லை. இந்த செயலை நாங்கள் விசாரித்து பார்க்கின்ற பொழுது எமது கட்சியுடைய தேசிய அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் அப்துல்லா மௌரூஃப் அவர்களை அங்கு அனுப்பி என்ன நடந்தது என்பதை நான் விசாரித்தேன். அதிபர் முகைஸ் அவர்களோடும் நான் பேசினேன். ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியோடும் ஒரு பெற்றோரோடும் பேசிய பொழுது அங்கு ஒரு பெரிய திட்டமிட்ட சதி நடந்திருக்கிறது. ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஃபர்தாயிசு ஒரு பாடசாலையிலே ஒரு ஆசிரியருக்கு ஏற்பட்டு நீதிமன்றம் சென்று அந்த நீதிமன்றம் அவர்களை எச்சரித்து அந்த நீதிமன்றத்திலிருந்து வழக்கிலிருந்து, அதாவது சமாதானமாக அந்த விடயம் தீர்க்கப்பட்டது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது 70 மாணவிகளுடைய பெறுபேறுகள் இன்னும் வெளிவரவில்லை. நாளை 5ஆம் தேதியிலிருந்து ரீகரெக்ஷனுக்குரிய காலம் இன்னும் 2 வார காலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே ரீகரெக்ஷன் போடுவதற்கான சந்தர்ப்பம் கூட இந்த மாணவர்களுக்கு இல்லாமல் போயிடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்த பாடசாலை என்பது ஒரு முன்மாதிரியான பாடசாலை. 10க்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ஜினியர்களாக டாக்டர்களாக வருகின்ற அந்த பாடசாலையிலே பழமை வாய்ந்த பல பாடசாலைகளை விட முன்னால் நிற்கின்ற பெருவேர்களை வழங்குகின்ற ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை திருவண்ணாமலையில் இருக்கிறது. எனவே இந்த பாடசாலை மாணவிகள் அபாய ஃபர்தா அணிந்து கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அல்லது தலையை மூடிக்கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்களுடைய பெருவேர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்த அதிகாரி மேலதிக அதிகாரி ஒருவர் வந்து அதே போல் அங்கிருந்த அதிகாரிகள் திட்டமிட்டு அந்த ஃபர்தா போட்டுக்கு வந்த மாணவிகளிடத்தில் கேட்டிருக்கிறார்கள், உங்களுடைய காதுகளை காட்டுமாறு. அத்தனை மாணவிகளும் காதுகளை காட்டியிருக்கிறார்கள். அதன் பிறகு ஃபர்தாவை கூட கலட்டிவிட்டு அவர்கள் தலையிலே ஷோல் போட்டுக்கொண்டு துப்பட்டி ஏதாவது போட்டுக்கொண்டு அவர்களுடைய காதை காட்டிக்கொண்டுதான் பரீட்சைகளை தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது 5 நாட்களாக பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற அந்த மாணவர்கள் மத்தியிலே அங்கிருந்த அதிகாரி, இடையிடையாக வந்த மேலதிக அதிகாரி, உங்களுடைய பெருபேர் வருவதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பலமுறை அந்த மாணவர்களுடைய காதுக்கு எட்டுகின்ற முறையிலே சொல்லியிருக்கிறார். நாங்கள் கேட்கிறோம், இவ்வாறு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே இவ்வாறான ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு அந்த பரீட்சை எழுதுவது, எவ்வாறு அந்த பரீட்சையின் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பது என்று நாங்கள் கேட்கிறோம். எனவே அதுக்கு பிறகு கடந்த 4ஆம் மாதம் 25ஆம் தேதி இன்குவாரி நடந்திருக்கிறது. அந்த மாணவர்களை கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அழைத்து அந்த திருவண்ணாமலையிலே அந்த இன்குவாரியை செய்கின்ற பொழுது அங்கு அவர்களிடத்தில் எழுதியாக அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள், பரீட்சை ஆணையாளர் எடுக்கின்ற தீர்மானத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று எழுதி கையொப்பமிடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை அந்த மாணவிகள், அதாவது சிறு பராயத்தில் இருக்கின்ற அந்த ஏலவில் எழுதிய மாணவிகள் தங்களுடைய பெருபேர் வந்துவிட வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த மாணவிகள் இன்குவாரிக்கு வந்த அந்த அதிகாரிகள் சொன்னதை கேட்டு அவ்வாறு எழுதி கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அந்த பெருபேர்கள் வரவில்லை. நான் 2 தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதியோடும் சுஷில் பிரேம் ஜெயந்த கௌரவ அமைச்சர் அவர்களிடத்திலும் இந்த அநியாயத்தை எடுத்து சொன்னேன். அவர்கள் அந்த மாணவர்களுடைய பரீட்சை பெருபேறு தருவதற்கான ஏற்பாட்டை செய்வதாக சொன்னார்கள். இன்று நான் ஜனாதிபதியுடைய செயலாளர் சமன் ஏகநாயக் அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன். எனவே இந்த நாட்டிலே நடக்காத ஒரு அநியாயம், பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறோம், பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சட்டமூலத்தை இந்த பாராளுமன்றத்தில் இன்று கொண்டு வந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், எல்லோரும் ஒருமுகப்படுத்தி பட்டு நாங்கள் இன்று அதற்கு ஆதரவு கொடுக்கிறோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது 70 பிள்ளைகள் ஏலவில் எழுதிய பிள்ளைகள் அது முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்பதற்காக அல்லது அவர்களுடைய தலையை ஆடையை மூடினார்கள் என்பதற்காக அவர்களுடைய பெருபேரை நிறுத்தி வைப்பது எந்த வகையில் நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம். விசாரணைக்காக சென்ற அதிகாரிகளுடைய பெயரும் அந்த பரீட்சை ஹாலிலே இருந்த அதிகாரிகளுடைய பெயர் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இவர்கள் பச்சை துவேஷமானவர்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்களா இல்லையா என்று நாங்கள் கேட்கின்றோம். ஒரு பிள்ளை பரீட்சை எழுதிவிட்டு பல்கலைக்கழகத்துக்காக செல்வதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளை தன்னுடைய பெருபேர் வருகின்ற பொழுது அந்த இரவு முதல் நாள் எவ்வளவு வேதனையோடு ஆசையோடு சந்தோஷத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நாட்டிலே எல்லோருடைய பெருபேர்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது இந்த 70 மாணவர்களுடைய பெருபேர்கள் இன்னும் வராமல் இருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் எவ்வாறு பாதிக்கப்படும்? இந்த எல்லாரும் மன அழுத்தத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று நாங்கள் கேட்கிறோம். மாமா கரு சுஷில் பிரேம் ஜெயந்த் அமைத்துமாட்ட மாமா இல்லனவா கருணா கரலா எக்ஸாமினர்த்துக்கு கதா கரலா வகாம திருக்கிராமல ஜாயிரா வித்யாலய லமாய் ஹத்த ஹெத்ததனிக்கே ரிசல்ட்ஸ் வகாம லபாத என்று கட்டைத்து கரண்ட இமேல் லமாய் ஹத்தேவம ஹரி சும்பத் லமாய் ஏகளுக்கு கிசிமே வரத்தா கேருவன யாலா தமுன் தமுன்கே அந்தும் இஸ்லாம் அந்தும் அந்தகனைத்தியே எச்சராய ஜனாதிபத்தி
Honorable SMM Musharraf, you have 17 meters.
A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. பெண்களை வலுவூட்டல் தொடர்பான புதிய சட்ட மூலம் தொடர்பிலான இன்றைய விவாதத்தில் எனக்கும் கருத்து கூறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த பெண்ணுரிமை தொடர்பாக நாம் பேசுகிற போது ஒரு இலங்கையினுடைய பிரஜை என்கின்ற வகையில் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அம்சங்கள் பலவும் இருக்கின்றன. குறிப்பாக உலகத்திலேயே முதலாவது பெண் பிரதமரை கொண்டு வந்த ஒரு தேசம் என்றால் இலங்கை என்று நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும். அதேபோல நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து இன்னொரு அண்ண துன்பங்களிலிருந்து மீண்டு மக்கள் போராட்டம் அதிகமாக நிலவுகின்ற ஒரு பிரதேசம், சுற்றுலாத்துறையினர் எவருமே உள்ளே செல்ல முடியாது என்பதான மிக கொடூரமான நிலைகளை எல்லாம் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சந்தித்து நாங்கள் இப்பொழுது பெருமூச்சு விட தொடங்கி இருக்கிற சூழலில், இன்றைய இந்த சடுதியான மாற்றத்தில் பெண்கள் தொடர்பாக நாம் பெருமைப்படக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், ஒரு தனியான ஒரு பெண்மணி, சோல் விமன் என்று சொல்கிறார்கள், தனியான ஒரு பெண்மணி மிக பாதுகாப்பாக உலகத்திலே சென்று வரக்கூடிய சுற்றுலா தலங்களிலே இலங்கைக்கு முதலாமிடம் உலகளாவிய இந்த கருத்து கணிப்பிலே கிடைத்திருக்கிறது. 2வது இடம் நான் நினைக்கின்றேன் போர்த்துக்கல், 1வது இடம் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, இன்னொரு அண்ண பயங்கரவாத தாக்குதல் நிறைந்த பூமி என்றெல்லாம் பேசப்பட்ட இலங்கை தேசத்திலே சுற்றுலாத்துறையினருக்கு ஒரு தனி பெண்மணி மிகவும் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக சென்று வருவதற்கான சூழல் இருக்கிறது என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்றால், உண்மையிலே இந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு சடுதியான மிக தேவையான மாற்றத்தை செய்த அதிமேதகு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அவர் சார்ந்த இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், இந்த நிலைமையை தோற்றுவித்தவர்கள் அனைவருக்கும் நான் பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் அண்மை காலமாக மிக தேவையான பல சட்டங்களை கொண்டு வருகிறார். அந்த சட்டங்கள் அவசர அவசரமாக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்படுகின்றன. இலங்கையினுடைய வரலாற்றிலே இலங்கையினுடைய பொருளாதார விடயங்களை எல்லாம் நாம் உன்னித்து பார்க்கிற போது மிக தேவையான அவசியமான சட்டங்கள் இயற்றப்படாமை என்பவை மிக முக்கியமான ஒரு காரணம். சிங்கப்பூரினுடைய வளர்ச்சியை நாம் எடுத்து பார்க்கிற போது சிங்கப்பூரில் மிக கடினமான சட்டங்கள் எல்லா விதமான எதிர்ப்புகளை மீறி கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு பின்பற்றப்பட்டன. அதேபோல இந்த தேசத்திற்கு தேவையான சட்டங்கள் என்று கருதப்படுகின்ற விடயங்களை எல்லாம் கொண்டு வந்து மிக இறுக்கமான சட்டங்களை, ஒரு அன்பப்பியுள்ள டிசிஷன், ஜனரஞ்சகமற்ற தீர்மானங்கள் கொண்ட சட்டங்களை கொண்டு வந்து நான் நிறைவேற்றுவதன் ஊடாக இந்த நாட்டை கட்டியெழுப்பேன் என்று ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற போதே கூறினார். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பிற்பாடு அதனை நடைமுறைப்படுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் நான் பலவற்றை சொல்ல முடியும். பயங்கரவாத உத்தேச எதிர்ப்பு சட்டமாக இருக்கலாம், அல்லது இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் என்று சொல்லப்படுகின்ற ஊடகத்தினுடைய கட்டற்ற சுதந்திரம் என்ற போர்வையில் நடக்கின்ற அத்துமீறல்களை தடுப்பதற்கான ஒரு சட்டமாக இருக்கலாம், அதேபோன்று வரவு செலவு திட்டத்துக்கான காரியாலயம் தொடர்பான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதாக இருக்கலாம், இந்த நிதி முகாமைத்துவம் தொடர்பாக கடந்த வாரங்களில் நிறைவேற்றப்பட்ட சட்டமாக இருக்கலாம். இந்த சட்டங்கள் எல்லாமே இந்த தேசத்தை ஒரு தூர நோக்கத்தோடு 2040 2048 ஒரு பொருளாதார வல்லமை பொருந்திய ஒரு தேசமாகவும், சமூக அரசியல் கட்டமைப்புகளிலே மிகவும் ஒரு ஸ்திரமான நிலைப்பாடு கொண்ட ஒரு தேசமாகவும் உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை சட்டங்களை ஒவ்வொன்றாகவும் பரீட்சித்து பார்த்து அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்குள் கொண்டு வருகிறார். அந்த வகையில் தான் பெண்களினுடைய உரிமை, பெண்களினுடைய உரிமைகளை வலுவாக்குதல் தொடர்பான ஒரு சட்ட மூலமும் இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிற போதும், ஒரு பெண்மணி உடல் முழுவதும் தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு இரவு நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக சென்று வீடு திரும்புவாளாக இருந்தால் அந்த தேசம்தான் சுதந்திர தேசம் என்று சொன்னார். இன்று இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளும் ஒரு பெண்மணி தனி ஒரு ஆளாக இலங்கை போன்ற ஒரு தேசத்திற்குள் சென்று எல்லா விதமான விடயங்களையும் அனுபவித்துக் கொண்டு பாதுகாப்பாக திரும்ப முடியும் என்று இந்த உலகமே கருத்து தெரிவித்திருப்பது என்பது, இலங்கை ஒரு சுதந்திரம் பெற்றதான மிகவும் அடிப்படை பாதுகாப்பு மிக்கதான ஒரு தேசம் என்பதான ஒரு நிலையை சர்வதேசத்தினுடைய பார்வையில் உருவாக்கி இருப்பதற்காக ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு இந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்தமைக்காகவும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் நான் முதல் கண் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் பெண்கள் வலுவூட்டுதல் சட்டம் தொடர்பாக பார்க்கிற போது, கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் நாம் பார்க்கிற போதும் இந்த பெண்கள் விவகாரங்களை பேசுகிற போது பாராளுமன்றத்தில் பெண்களினுடைய இருப்பை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஏனைய உள்ளூராட்சி மாகாண சபைகளில் பெண்களுக்கான இருத்தல் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கூட பாராளுமன்றத்திலும் இதர உள்ளூராட்சி சபைகளிலும் பெண்களுக்கான சதவீதத்தை 25% கொண்டு வருதல் என்பதான சில முடிவுகள் எட்டப்பட்டன. அதன் அடிப்படையில் கடந்த கலப்பு தேர்தல் முறைமை மூடாக உள்ளூராட்சி மன்றங்களிலே பல பெண்கள் உள்ளே வந்தார்கள். இங்கே அது நல்ல ஆரோக்கியமான ஒரு விடயம். அதேபோன்று பாராளுமன்றத்திற்குள் இந்த 25% பெண் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை இந்த புதிய சட்டம் மூலம் சொல்கிறது. அது இல்லாமல் 2030 அளவிலே பெண்களுக்கான கட்சி பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தனி கட்சியினுடைய உருவாக்குதல் பற்றியதான ஒரு முன்மொழிவையும் இந்த சட்டம் சொல்கிறது என்கிற போது இந்த சட்டத்தினுடைய தூர நோக்கம் பாராட்டுக்குரியது. எனவே ஜனாதிபதிக்கு மீண்டும் ஜனாதிபதிக்கும் இதனை சமர்ப்பித்த கீதா குமாரசுவாமி, இதற்காக பாடுபட்ட தலத்தாத்துக்குரல முன்னாள் அமைச்சர் அவர்கள், அதே போன்று ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை, மிஸ்ஸஸ் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். இதே சமயத்தில் இங்கே நான் இந்த சமூகத்திற்குள் பல விடயங்களை இந்த சட்டங்கள் தொடர்பாக சொல்ல வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களில் பெண் சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் வந்தபோது பல பெண்கள் இந்த சட்டத்தின் ஊடாக உள்ளூராட்சி மன்றங்களுக்குள் பிரவேசித்தார்கள். இதில் மிகவும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம், ஒரு சில இடங்களில் நான் பார்த்தேன், குறிப்பாக நான் சாய்ந்தமருதை இந்த இடத்திலே நான் மெச்சுகிறேன். இந்த விவகாரத்திற்காக சாய்ந்தமருதிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற போது சாய்ந்தமருது சபைக்கென அங்கே ஒரு பள்ளி நிர்வாகத்தின் கீழாகத்தான் ஒரு சுயாதீனமான சபை வேண்டிய ஒரு போராட்டத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்த போது, பெண் வேட்பாளர்கள் என்கின்ற போது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, அதேபோன்று சமூகத்தில் கல்வித்துறையிலும் ஏனைய துறைகளிலும் ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கின்ற, ஒரு சமூக மாற்றத்திற்கான மிக முக்கிய காரணமாக இருப்பார்கள் என்று நம்பக்கூடியவர்களான வேட்பாளர்களை அவர்கள் முன்னிறுத்தி அவர்களை வெற்றி பெறச் செய்து அந்த சபைக்குள், மாநகர சபைக்குள் அனுப்பி வைத்தார்கள். அதேபோன்றும் இந்த சட்டத்தினூடாக இந்த உள்ளூராட்சி சபைகளுக்குள் பிரவேசித்த பெண்கள் தொடர்பான ஒரு அவதானத்தை செலுத்துகிற போது சில யதார்த்தங்களையும் நான் பேச வேண்டும் என்று இந்த இடத்தில் விரும்புகின்றேன். ஒன்று, இந்த பெண்களுக்கான சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் கொடுக்கின்ற சட்டங்கள் என்பவை எவ்வளவு முக்கியமோ, பெண்களுக்கான சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் இன்னும் ஒரு பெண் கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இந்த அரசியல் களத்திலே இருக்கிற பெண்கள் தொடர்பாக, சமூக விவகாரங்களில் முன்னின்று உழைக்கிற பெண்கள் தொடர்பாக, சக பெண்கள் எவ்வாறு அவர்களுக்கான இடம் கொடுக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு அரசியல் களத்தில் ஒரு பெண் இயங்குகிற போது அல்லது ஒரு சமூக களத்தில் இருந்து சமூக சேவைகள் செய்யப்படுகிற போது ஒரு பெண் தொடர்பான இன்னும் ஒரு பெண்ணினுடைய பார்வை என்ன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. எனவே இந்த இடத்தில் நான் முதலாவது கோரிக்கையாக முன்வைக்கிற விடயம், இந்த நாட்டில் இருக்கின்ற பெண்மணிகள் அனைவரும் முதலில் இந்த பெண் சமத்துவத்திற்கான குரலாகவும் உரிமையாகவும் போராடுகின்ற ஏனைய ஆடவர்கள், ஏனையவர்கள் எல்லாவற்றையும் விட உங்கள் பிரதேசத்தில் உங்களுக்காக போராடுகிற, உங்களுக்காக குரல் கொடுக்கிற, உங்களுக்காக அரசியல் செய்கிற அந்த பெண்களினுடைய மதிப்பு கௌரவம் பாதுகாக்கப்படுவதில் நீங்கள் முன்னிற்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பல இடங்களில் இவ்வாறான பெண்கள் சமூக விவகாரங்களில் ஈடுபடுகிற போது, அரசியல் களத்தில் ஈடுபடுகிற போது அவர்களுக்கான ஒரு கௌரவத்தை சமூகம் கொடுக்க தவறுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் மிக முக்கியமானவர்கள், இந்த சமூக மாற்றத்திற்கு வித்திடக்கூடியவர்கள் என்று நம்பக்கூடிய பெண்கள் இந்த அரசியல் களத்திற்கு வருவதற்கோ அல்லது இந்த சமூக மாற்றம் தொடர்பான சிவில் சமூக இயக்கங்களில் ஈடுபடுவதற்கோ கூட பின்னிற்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. எனவே முதலாவதாக இந்த பெண்களினுடைய சமத்துவம், பெண்களை வலுவேற்றுகின்ற விடயம் தொடர்பாக சக பெண்கள் அவர்களுக்கான மதிப்பையும் கௌரவத்தையும் கொடுக்க வேண்டும். அதேபோன்று இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கான சுய கௌரவத்தையும் மதிப்பையும் பாராட்ட வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு ஆடவர்களுக்கும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்று வருகின்ற இந்த சட்ட திருத்தம், நிறைய சட்ட இந்த சட்டத்திலே பல திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு நாள் இந்த சட்டம் தொடர்பான விவாதத்தை கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவாதங்களின் பின்னர் வருகின்ற இந்த சட்டம், இது சட்டமாக்கப்படுகிற போதும் இதனுடைய உண்மையான வெற்றி எப்படி இருக்குமாக இருந்தால், சட்டம் வெறும் நூல்களிலோ அரசியல் அமைப்பிலோ இருப்பதனால் மட்டும் இது மாற்றிவிட முடியாது. இது நடைமுறைப்படுத்தலில் இருக்க வேண்டும். இலங்கையிலே 13 திருத்த சட்டத்தின் ஊடாக கிடைத்திருக்கின்ற காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் போன்றவை அரசியல் அமைப்பு சட்டத்திலே இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் இருக்கிறதா என்றால் இல்லை. எனவே நடைமுறையில் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்தை நடைமுறையில் கொண்டு வர முடியாத போது இந்த சட்டங்களை உருவாக்குவதிலும் பாராளுமன்றம் கூடுவதிலும் கூட அர்த்தமில்லை. எனவே அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு நான் மிகவும் மன்றாடி கேட்டுக்கொள்கிற ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் தூர நோக்கத்தோடு செயற்படுகிறீர்கள். இன்னும் 10, 20, 30 வருடங்கள் இந்த தேசத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரும் கனவோடு மிக முக்கியமான சில விடயங்களை அடையாளம் கண்டு நீங்கள் ஒவ்வொன்றாக செய்து வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயம் எப்படி அமுல்படுத்தப்படுகிறது, இந்த சட்டத்திற்கும் இங்கே உருவாக்கப்படுகின்ற விடயங்களுக்குமான கௌரவத்தை எப்படி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்கள் அதேபோன்று அலுவலர்கள் கொடுக்கிறார்கள் என்பது தொடர்பான அவதானமும் தேவைப்படுகிறது. குறிப்பாக இந்த திருகோ திருகோணமலையிலே ஜாயிரா கல்லூரியை சார்ந்த இந்த முஸ்லீம் மாணவிகள் பரீட்சையில் தோற்றுகின்ற போது அவர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியம், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பரீட்சை பெறுபவர்கள் வெளிவந்த போது ஏற்பட்டிருக்கிற அசௌகரியம், இன்னும் அந்த பெறுபவர்கள் வெளிவரவில்லை என்கின்ற விடயங்கள் எல்லாம் சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு 12வது பிரிவு சொல்கிறது, சட்டத்தின் முன்பு ஆட்கள் எல்லோரும் சமமானவர்கள், அத்துடன் அவர்கள் சட்டத்தினால் சமமாக பாதுகாக்கப்படுவதற்கு உரித்துடையவர்கள் என்று சொல்கிறது. அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் 12(2), இனம், மதம், மொழி, சாதி, பால், அரசியல் கொள்கை அல்லது பிறப்பிடம் காரணமாக அல்லது அத்தகைய காரணங்களுள் எந்த ஒன்று காரணமாகவும் எந்த பிரசைக்கும் ஓரங்கட்டுதல் ஆகாது என்று சொல்கிறது. இதேபோன்றும் அடிப்படை உரிமைகள் 10வது உறுப்பிரிமை, மிக முக்கியமான உறுப்பிரிமை, ஆள் ஒவ்வொருவரும் தான் விரும்பும் மதத்தை அல்லது நம்பிக்கையை உடையவராயிருப்பதற்கான அல்லது மேற்கொள்வதற்கான சுதந்திரம் உட்பட சிந்தனை செய்யும் சுதந்திரம், மனச்சாட்சியை பின்பற்றும் சுதந்திரம், அதேபோன்று மத சுதந்திரம் என்பவற்றுக்கு உரித்துடையவர்கள் என்று அரசியலமைப்பினுடைய 10வது உறுப்பிரை செல்கிறது. எனவே அரசியலமைப்பிலே இருக்கின்ற இந்த அடிப்படை உரிமை தொடர்பான இந்த உறுப்புரிமைகள் மிக முக்கியம். இவற்றை பாதுகாக்க ஒரு நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதியாலோ ஏனையவர்களாலோ முடியவில்லையாக இருந்தால் இந்த தேசம் சுதந்திரம் பெற்றிருக்கின்ற என்று இவ்வளவு தூரம் சொன்ன பாராட்டிற்கும் அல்லது இந்த தேசத்திலே நாங்கள் மிக நிம்மதியாக ஒற்றுமையாக வாழ்கின்றோம் என்று வெளியிலே பேசுகின்ற அலங்கார வார்த்தைகளுக்கும் அர்த்தமே இருக்காது. எனவே தயவு செய்து சொல்கின்ற ஒரு விடயம், இந்த தேசத்திலே மிகப்பெரிய அழிவுகளை எல்லாம் நாம் கண்டு இனிமேலும் இனம், மதம், மொழி என்று நாங்கள் பிரிந்து விடாமல் தேசமாக ஒன்றுபட்டு நடக்க வேண்டும் என்று எல்லா கட்டத்திலும் எல்லோரும் வலியுறுத்தி வருகிற சூழலில், ஜனாதிபதியும் பல்வேறு சட்டங்களை உருவாக்குகின்ற சூழலில் பல விடயங்கள் பல இடங்களிலும் நடந்தே வருகிறது. குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் பார்த்தால், நான் இதற்கு முன்பும் இங்கே பேசியிருக்கின்றேன், இந்து மக்கள் அவர்களுடைய மத கடமைகளை செய்கிற போது ஏற்படுகின்ற தடைகள் போலீஸ் அதிகாரிகளால் நடக்கிறது என்றால், போலீஸ் அதிகாரம் என்பது அந்த அதிகாரிகள் யாருக்கு கீழ் வேலை செய்கிறார்கள், இந்த அமைச்சுக்கு கீழ் வேலை செய்கிறார்கள், அவர்களால் அப்படி சுதந்திரமாக இந்த நாட்டினுடைய தீர்மானம் அரசியலமைப்பின் தீர்மானத்திற்கு மாற்றாக நடக்க முடியுமாக இருந்தால் அந்த அவர்கள் அவ்வாறு நடப்பதற்கான உரிமையை யார் கொடுத்தது? அதனை தடுக்கக்கூடிய சக்தி இந்த சட்டத்தில் இல்லையா, அல்லது இந்த நிர்வாகத்தில் இல்லையா, அல்லது நிறைவேற்ற அதிகாரத்தில் இல்லையா என்ற கேள்விகள் இருக்கின்றன. எனவே முதலாவதாக நாங்கள் எப்போதும் பேசுகின்ற போது லீ குவான் யூ, மகதீர் முகமது, இப்படி பல பேரை பற்றி பேசுவோம். லீ குவான் யூ என்ற மனிதனுடைய வெற்றி என்னவென்று கேட்டால், நான் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயம், மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தார், அந்த சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிக காத்திரமாக இருந்தது. அவருடைய தந்தையாக இருந்தாலும் ஒரு ஊழல் விடயம் தொடர்பாக தந்தை பனிஷ் பண்ணப்படுவார் என்று தெரிந்து தந்தை தற்கொலை செய்கின்ற அளவிற்கு லீ குவான் யூனுடைய நடவடிக்கைகள் மிக கனகாட்சியமாக இருந்தது. அதுபோல இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கையிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்று இருக்கிறது. லீ குவான் யூ காலத்திலும் இந்த லஞ்ச ஊழலை தடுப்பதற்கான ஒரு அதிகார சபையை உருவாக்கினார். அந்த அதிகார சபை எவ்வாறு இயங்கியது என்றால், ஒருவர் அந்த அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்ய வருவாராக இருந்தால் 5 நிமிடத்திற்குள் அவருடைய முறைப்பாடை எழுதிவிட்டு அவரை அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. 3 தொடக்கம் 5 நாட்களுக்குள் அதற்கான பதிலை அந்த அதிகார சபை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. இந்த அதிகார சபைக்கு யாராவது ஒரு பொதுமகன் அழைப்பை ஏற்படுத்தினால் அந்த அழைப்பு 3 முறை அந்த மணி ஒலிக்கலாம், 4வது முறை அங்கே இருந்து எந்த ஒரு அதிகாரியும் அந்த போனை தூக்கவில்லையாக இருந்தால் அந்த அதிகாரி உடனடியாக பதவி விலகுவார் என்று அவருடைய சட்டம் இருந்தது. இவ்வாறு மிக இறுக்கமான சட்டங்களை கொண்டு வந்ததன் ஊடாகத்தான் இந்த சிங்கப்பூர் போன்ற தேசம் மிகப்பெரிய ஒரு தேசமாக என்று வளர்ந்து நிற்கின்றது நாம் அன்னார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே தயவு செய்து ஜனாதிபதி அவர்களிடம் நான் கேட்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம், சட்டங்கள் ஆக்கப்படுதல் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று சட்டங்கள் காக்கப்படுதலும் மிக முக்கியம். எனவே இப்படியான விடயங்கள், இந்த பரீட்சை எழுத சென்ற மாணவி இவர்கள் பர்தா அணிந்து செல்ல முடியாது என்று எதுவும் செய்யக்குள்ளர் வந்ததா, அவ்வாறு பர்தா அணிந்து செல்ல முடியாது, அவர்களுடைய மத சுதந்திரத்தை பின்பற்ற முடியாது என்று சட்டம் எதுவும் இருந்ததா? இல்லை என்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டிய ஒரு உயர்ந்த சட்டம் இங்கே எதுவுமே இல்லை. அரசியல் அமைப்பில் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது, இலங்கையினுடைய தாய் சட்டம் என்பது கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷனை மீறி எந்த ஒரு சட்டமும் உருவாக்கப்பட முடியாது. இந்த பாராளுமன்றத்திற்குள் சட்டம் உருவாகி இருந்தாலும் ஆக்கப்பட்டிருந்தாலும் இந்த கான்ஸ்டிடியூஷனை மீற முடியாது. அவ்வாறு கான்ஸ்டிடியூஷனை மீறக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது என்னவென்றால் தனியார் சட்டங்கள். இன்று முஸ்லீம் சட்டம், அதே போன்று தேச வல்லமை சட்டம், அதே போன்று முக்குவர் சட்டம், அதே போன்று கண்டிய சட்டம் என்கின்ற தனியார் சட்டங்கள் எழுத்திலோ எழுத்தில் அல்லாமல் இருந்தாலும் அது அரசியல் அமைப்பை மீற முடியும் என்று சொல்வது கூட இந்த சிறுபான்மை சமூகத்திற்கான ஒரு பாதுகாப்பாக மிக பெருமையான விடயமாக, சோல்வரி ஆப்பிலே இருந்த 29:2 நிகரான விடயமாகத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது ஒரு முஸ்லிம் மாணவி பர்தா அணிந்து நீ பரீட்சை எழுத முடியாது என்று ஒரு அதிகாரி தீர்மானம் எடுத்தால் அந்த அதிகாரிக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அந்த அதிகாரிக்கு மேலே இருந்த மாகாணத்தில் இருந்த கல்வி திணைக்களம் அதில் ஆளுநராக இருக்கலாம், இந்த மத்தியில் இருக்கிற கல்வி அமைச்சராக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், எத்தகைய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்பதெல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இன்று பரீட்சை பெறுபவரும் வரவில்லை. நாங்கள் ஜனாதிபதியிடம் பேசினோம், நாங்கள் அமைச்சரிடம் பேசுகிறோம், அவர்கள் அதனை வெளியிடுவதாக சொல்கிறார்கள் என்பதெல்லாம் பேச்சல்ல. நான் ஜனாதிபதியிடம் கல்வி அமைச்சரிடம் நான் இன்று கல்வி அமைச்சரிடம் பேசுகிற போது கூட சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், இதை அனுமதிக்கவே முடியாது, இதனை நாங்கள் உங்களிடம் கேட்டு நீங்கள் இதனை எங்களுக்கு பெற்றுத் தருவதற்கான ஒரு நிலை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இதை எப்படி அனுமதிப்பது? மிக பாரதூரமான ஒரு விடயம். நாங்கள் திருகோணமலையில் இரண்டாவது சம்பவம் கேள்விப்படுகின்றோம், ஒரு ஆசிரியை அபாய அணிந்து செல்ல முடியாது என்று தடுத்த அந்த சம்பவம். நான் இங்கே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் நான் சொல்கின்றேன், இலங்கையிலே நாங்கள் சிறுபான்மை நசுக்கப்படுகின்றோம் என்று நீங்கள் இங்கே குரல் கொடுக்கின்ற விடயங்கள் எல்லாம் யதார்த்தமானதாக இருந்தால், சிறுபான்மைக்குள் சிறுபான்மையாக இருக்கின்ற முஸ்லீம் சமூகத்தை ஒடுக்க நினைக்கின்ற மனோநிலைகளை முதலில் இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் எதிர்க்க வேண்டும். திருகோணமலையில் இவ்வாறு ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் இங்கே எழுகிற முதல் குரலாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் எழுந்து நின்று அவர்கள் இந்த பாடசாலையிலே இவ்வாறான பரீட்சையிலே நடைபெற்ற இந்த விடயத்துக்காக அந்த பரீட்சையிலே நாங்கள் யார் யாரெல்லாம் மேலதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார்களோ, இவ்வாறு இந்த விடயத்தை செய்தார்களோ, முஸ்லிம்களுடைய மத உரிமையை தடுப்பதற்கு யார் யார் நடவடிக்கை எடுத்தார்களோ அவர்கள் அனைவரும் பதவி நீக்கப்பட வேண்டும், விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற முதல் குரல் இங்கிருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளிருந்து வர வேண்டும். அப்போதுதான் இந்த சமூகங்களுக்கு இடையிலான இணக்கப்பாடு பற்றி பேசலாம். அரசியல் தீர்வு பற்றி பேசுகிற போது முஸ்லிம் சமூகம் ஒன்று எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம், வடகிழக்கு இணைய வேண்டும், வடகிழக்கு இணைவதற்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆதரவு வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம், பெரும்பான்மை சிங்கள சமூகம் எங்களுடைய உரிமையை தருகதில்லை என்று ஒப்பாரி வைக்கின்றோம், சிறுபான்மைக்குள் சிறுபான்மையாக இருக்கின்ற நமக்கு சிறுபான்மையாக இருக்கிற முஸ்லிம் சமூகத்தின் உரிமையை நாம் கொடுக்கிற போது மட்டும்தான் மேலே உள்ள பெரும்பான்மை சமூகம் நமக்கு உரிமை தரும் என்பது பற்றி நீங்கள் யோசிக்க முடியும். எனவே நம்முடைய பிரச்சனைகளை நாம் பேசி தீர்மானிப்பதற்கு முன்பு நமக்குள் இருக்கின்ற ஒரு இணக்கப்பாடுகளை எவ்வாறு உருவாக்கலாம் என்றால், இவ்வாறான பிரச்சனைகள் வருகிற போது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் நமக்குள் பேசி முடிக்க முடியுமாக இருந்தால் மட்டுமே நாம் ஒரு சிறுபான்மை சமூகமாக ஒன்றிணைந்து போராட முடியும் என்று மிக கவலையாக இருக்கின்றது. சிங்கள சமூகத்தில் இருக்கின்ற அதிகாரிகளால் வருகிற அழுத்தங்களை விட தமிழ் பேசும் சமூகங்களினுடைய அதிகாரிகளால் முஸ்லீம் சமூகம் தொடர் தேர்ச்சியாக பர்தாவை ஸ்கூலுக்குள் அணிந்து செல்ல முடியாது, எக்ஸாம் எழுதுகிற போது நீங்கள் பர்தா போட முடியாது என்றெல்லாம் சொல்கிற இந்த விவகாரங்கள் எல்லாம் வெறுமனை கடந்து செல்கின்ற அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் அல்ல. எனவே தயவு செய்து இங்கே இருக்கின்ற தமிழ் அரசியல் பிரமுகர்களிடம் முதலாவது கேட்கின்றேன், வடகிழக்கு பிராந்தியங்களை வடகிழக்கு பிராந்தியங்களில் இருக்கின்ற இந்த ஒரு சமூகத்தினுடைய அரசியல் யாப்பால் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த அரசியல் யாப்பால் உறுதிப்படுத்தப்பட்ட எம்முடைய உரிமைகள் மீறப்படுகிற சந்தர்ப்பங்கள் வருகிற போது முதல் குரலாக உங்கள் குரல் ஒலிக்கப்பட வேண்டும். உடனடியாக இந்த மாணவிகளுடைய பெறுபவர்கள் வருவதோடு இதற்கு பிறகு இவ்வாறான சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் மிக கடுமையாக தண்டிப்பதற்கான நடவடிக்கையை அதிமதி ஜனாதிபதி அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கோரி விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ. Honorable MS Taufik, you have 6 minutes.
Bismillahirrahmanirrahim. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பெண்களை வலுவூட்டும் சட்ட மூலத்தின் விவாதத்தில் கலந்து எனது கருத்துக்களையும் கூறுவதற்கு நேரம் ஒதுக்கி தந்தமைக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இன்று பல விடயங்களை பெண்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை சாஹிரா கல்லூரியில் இடம்பெற்ற அந்த 70 மாணவிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, உண்மையில் அவர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வருடங்களாக அந்த பரீட்சையில் சித்தியது பெறுபவரை பெற்று பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற கற்பனையில் அவர்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் அதை படித்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த 2 வருட காலத்தினுள் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் காரணமாக மின்சார வெட்டு, அதை போன்று அத்தியாவசிய பொருட்கள் இல்லை, அதை போன்று பல கஷ்டங்களுக்கு மத்தியில்தான் அந்த மாணவிகள் கல்வி கற்று அந்த பரீட்சையில் தோற்றியிருந்தார்கள். இன்று அந்த 70 மாணவிகளுடைய பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று எனக்கு முன் பேசிய உறுப்பினர்கள், கௌரவ உறுப்பினர்கள் பேசிய போன்று இன்று பரதா அணிந்து அந்த பரீட்சை மண்டபத்துக்கு சென்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஆள் அடையாளம் சரியாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அந்த பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது பாரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. பல கற்பனைகளோடு அந்த தங்களுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு இடத்துக்கு வர வேண்டும், பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், ஒரு வைத்தியராக வர வேண்டும், ஒரு பொறியியலாளராக வர வேண்டும் என்ற அந்த அப்படி ஒரு கற்பனையோடு பாரிய ஒரு ஆசையோடு அவர்கள் படிப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று 70 பிள்ளைகளுடைய 70 மாணவிகளுடைய அந்த பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட இருக்கின்றது. நான் நேற்று பரீட்சை திணைக்களத்துக்கு நான் விஜயம் செய்திருந்தேன். விஜயம் செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசியிருக்கின்றேன். இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் அவர்களுடைய அந்த பெறுபேறுகளை வெளியிடுவதாக அவர்கள் எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். அதே நேரம் சம்பந்தப்பட்ட அதிகாரியோடு திருவண்ணாமலை சாயிரா கல்லூரியின் அதிபர் முகேஷோடும் தொடர்பு ஏற்படுத்தி அவருக்கு அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தால் இதில் கல்வி அமைச்சு மிக விரைவில் அந்த பிள்ளைகளுடைய மாணவிகளுடைய அந்த பெறுபேறுகளை வெளியிட வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் கல்வி அமைச்சுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இங்கு இன்னும் சில பல முக்கியமான விடயங்களை தொட்டு பேசலாம் என்று நினைக்கின்றேன். புல்மோட்டை பிரதேசம் திருகோணமலை தொகுதியில் பாரிய சனத்தொகை உள்ள ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. புல்மோட்டை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு தலை வைத்தியசாலையாக அது தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் இன்னமும் ஒரு கிராமிய வைத்தியசாலை போன்றேதான் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கு வைத்தியர்கள் இல்லை, அதை போன்ற தாதிமார்கள் இல்லை, அதை போன்ற சிற்றூழியர்கள் இல்லை, இன்னும் பல ஸ்டாஃப் இல்லாமல் பல குறைபாடுகளோடு இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கு சரியான அந்த ஆளணியை அங்கு உறுதிப்படுத்தி ஆளணிக்கான அனுமதியை வழங்கி அங்கு சகல வைத்தியர்கள் அதை போன்று தாதிமார்களை நியமிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இத்தால் இந்த உரிய சபையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இன்று பாரிய ஒரு பிரச்சனையாக முத்துநகர் என்ற பிரதேசத்தில் நீண்ட காலமாக நான் 1970 ஆண்டு கால பகுதியில் இருந்து விவசாயம் செய்து வந்த அந்த காணிகளை இன்று தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள். அது இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் வர்த்தமானியில் கெசட் பண்ணப்பட்டு இன்று அவர்கள் அந்த காணியை அபகரிப்பு செய்து தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்காக இன்று முயன்று வருகின்றார்கள். அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 1970 ஆண்டு கால பகுதியில் இருந்து அதை ஒரு விவசாயக்காணியாக விவசாயம் செய்து வருகின்றார்கள் என்பதை இங்கு நான் கூறியாக வேண்டும். அதே போன்று இதுவங்களுக்கு தெரியும், நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் காரணமாக பல சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்ற அந்த பிரதேசத்து மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக விவசாயம் செய்து வருகின்ற காணிகளை நாங்கள் உடனடியாக அதை நிறுத்துவதற்கு அரசாங்கம் எங்களுடைய இந்த நாட்டின் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று கடந்த நல்லாட்சியில் திட்ட உதவியாளர்கள் என்ற ஒரு நியமனம் இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடமைக்கு சென்று ஓரிரு வாரங்களுக்குள் அவர்களுடைய நியமனம் ரத்து செய்யப்பட்டு இடைநிறுத்தப்பட்டது. அந்த திட்ட உதவியாளர்களுடைய அந்த நியமனங்களை மீண்டும் அரசாங்கம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த பிரச்சனையின் காரணமாக ஒவ்வொரு இளைஞரும் இன்று ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய வருமானங்கள் இல்லாமல் இன்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் அவர்களுக்கு அந்த திட்ட உதவியாளர்கள் என்ற நியமனத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோன்று திருகோணமலை தொகுதியில் இருக்கின்ற பல பிரதேசங்கள், உதாரணமாக புல்மோட்டை, அதே போன்று புடவைக்காட்டு, குச்சவலி, இறக்கக்கண்டி, இக்பால் நகர் போன்ற இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை மிகவும் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு உடனடியாக அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களையும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்று கல்வி அமைச்சின் செயலாளரையும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பிரதேசம் ஒரு பின்தங்கிய ஒரு பிரதேசம், கஷ்டப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த பிரதேச மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் எல்லா பாடசாலைகளிலும் அவர்களுக்குரிய ஆசிரியர் வளம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அதே போன்று அஸ்வஸ்ம அந்த திட்டம் நிகழ்ச்சி திட்டம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் தகுதியானவர்கள், தெரிவு செய்யப்பட வேண்டிய தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்படாமல் தகுதி இல்லாதவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதையும் உடனடியாக நிவர்த்தி செய்து தகுதியானவர்களை தெரிவு செய்து அந்த அஸ்வசிம திட்டத்தின் கீழ் அவர்களுக்குரிய அந்த தொகையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. ஹானரபிள் செல்வராசா கஜேந்திரன், யூ ஹாவ் 6 மினிட்ஸ்.
8 மினிட்ஸ். அவைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இன்றைய தினம் பெண்கள் வலுவூட்டல் உட்பட ஒரு சில தலைப்புகளின் மீது விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த 17ஆம் தேதி, மன்னிக்க வேண்டும், கடந்த 28ஆம் தேதி, மே மாதம் 28ஆம் தேதி எங்களுடைய ஆதரவாளர் ஒருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு தலையிலே கை துப்பாக்கியால் துப்பாக்கி வைத்து அச்சுறுத்தப்பட்ட நிலையிலே விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத விசாரணை பிரிவினருடைய இந்த சம்பவ செயற்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் காலப்பகுதியிலே அவருடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தியொன்றை நாங்கள் அம்பாறையின் மண்ணிலிருந்து ஆரம்பித்து வணக்க நிகழ்வுகளுக்காக மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்று கொண்டிருந்த போது திருவோணமலை சரதாபுர பகுதியிலே வைத்து ஸ்ரீலங்கா போலீசார், போலீஸ் புலனாய்வு துறையினர் மற்றும் ஸ்ரீலங்கா அரச புலனாய்வு பிரிவினர் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினருடைய பங்கு பற்றுதலோடு சிங்கள காடியர்களினால் சரதாபுர பகுதியிலே வைத்து எங்களுடைய அந்த ஊர்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதிலே என் மீதும் சட்டத்தரணி காண்டீபன் உட்பட பல எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மீது மோசமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்திலே அந்த ஊர்தியை செலுத்தி வந்த சாரதி தர்மலிங்கம் தர்மிலன் என்ற சாரதியை கடந்த 28ஆம் தேதி கொழும்புக்கு விசாரணைக்கு அழைத்து இவ்வாறு பயங்கரவாத விசாரணை பிரிவினர் அவருக்கு விலங்கிட்டு கைத்துப்பாக்கியை தலையிலே வைத்து விசாரணை செய்து அச்சுறுத்தியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள் இந்த கொழும்பிலே திருவண்ணாமலையிலே நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்தை தெரியப்படுத்துவதற்கும் அதில் அந்த உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டுகின்ற செயல்பாடுகள் எதிர்காலத்திலே நடைபெற்றால் அதை செய்யாமல் தடுப்பதற்கு அதிலிருந்து விலகி செல்ல வைப்பதற்குமாகத்தான் இந்த இவ்வாறான இந்த விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக அரசு உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே லொஹான் ரத்வத்தை அவர்கள் அனுராபுரம் சிறைச்சாலையிலே கைதிகளை அச்சுறுத்திய சம்பவத்தின் பின்னரும் அவர் தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்து வருகின்ற நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் ஒரு சர்வசாதாரணமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இந்த துப்பாக்கி வைத்து கைவிலங்கிட்டு விசாரணை நடத்திய அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக திருவோணமலை மாவட்டத்திலே அண்மையிலே வெளிவந்த காப்போத்த உயர்தர பரீட்சையில் ஒரு பாடசாலையினுடைய பருவர்கள் வெளிவரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் சகோதர முஸ்லீம்கள் மக்கள் மீது மக்களிடமிருந்து வெளிவந்திருக்கிறது. அந்த சமூகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திருவோணமலை சாகிரா கல்லூரியிலிருந்து பரீட்சைக்கு தோற்றிய 70 மாணவிகளுடைய பரீட்சை பருவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவம் உண்மையிலே மிகவும் கவலைக்குரியது. அந்த பிள்ளைகள் பெரும் கனவுகளோடு தங்களுடைய கல்வியை தொடர்ந்தவர்கள். அவர்களுடைய அந்த பெறுபவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது என்பது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் விரக்தியையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த விடயத்திலே ஒரு மதம் இனம் என்பதற்காக பாரபட்சங்கள் நடைபெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக ஆராயப்பட வேண்டும். அது தொடர்பாக அவர்களுக்குரிய அந்த நீதி உடனடியாக வழங்கப்பட வேண்டும். அந்த மாணவிகளுக்கான பெறுபவர்கள் உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பொறுப்புணர்வோடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக பல்கலைக்கழக ஊழியர்கள் கடந்த மாதம் 2ஆம் தேதி தொடக்கம் கிட்டத்தட்ட 34 நாளாக இன்றையோடு தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை இன்று வரை கல்வி அமைச்சு கண்டுகொள்ளவில்லை. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 120,000 வரையான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக இந்த பல்கலைக்கழக ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய ஏனைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பல்கலைக்கழகங்களிலே இந்த மாணவர்களுடைய நலன்களுக்காக, சமூகத்தினுடைய உயர்விற்காக மிக நீண்ட காலமாக, மிக நீண்ட நேரம் அர்ப்பணிப்போடு உழைக்கின்ற பல்கலைக்கழக ஊழியர்களுடைய சம்பள முரண்பாட்டு கோரிக்கைகள், சம்பள உயர்வு கோரிக்கைகள் கருத்தில் எடுக்கப்படாமல் இருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். அரசாங்கம் அரசியலுக்காக பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வை செய்துவிட்டு இந்த ஊழியர்களை புறக்கணிக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வை செய்யாவிட்டால், அவர்கள் கற்பித்தலை நிறுத்தினால் அது பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு பயந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கான சம்பள உயர்வுகளை செய்துவிட்டு இந்த பல்கலைக்கழகங்களினுடைய வளர்ச்சிக்காக, அதனுடைய நலன்களுக்காக மிக நீண்ட காலமாக அர்ப்பணிப்போடு உழைக்கின்ற அந்த ஊழியர்களுடைய கோரிக்கைகள் கடந்த 2016 புறக்கணிக்கப்பட்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உடனடியாக இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை விட்டு சமூகத்தினுடைய, நாட்டினுடைய உயர்வுக்காக மாணவர்களை உருவாக்குகின்ற அல்லது எதிர்கால தொழில்துறைகளுக்கு தகுதியானவர்களை உருவாக்குகின்ற அந்த பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களுடைய சம்பள உயர்வு கோரிக்கை நியாயமான முறையிலே பரிசீலிக்கப்பட வேண்டும். இன்று வரையில் அவர்களுடைய தொழிற்சங்கங்களை கூட முறையான விதமாக சந்தித்து அவர்களுக்கான அந்த வாக்குறுதி, அவர்களுடைய பிரச்சனைகள் கூட கேட்டறியப்படவில்லை என்கின்ற ஆதங்கம் அந்த பல்கலைக்கழக ஊழியர்கள் மட்டத்திலே இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு பொறுப்பற்ற தரமாக இந்த செயல்பாடுகளை கைவிட்டு உடனடியாக கல்வி அமைச்சும் அரசாங்கமும் இந்த பல்கலைக்கழக ஊழியர்களை அழைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நீங்கள் அவர்களுக்கு அந்த அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் வழங்கி அவர்களுடைய போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பொறுப்பற்ற சொல்லுங்க
பற்றி நீங்கள் சொல்லுவது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் காலையிலும் நாங்கள் வந்து அந்த வேலைநிறுத்தம் செய்திருக்கிறவர்களுடைய முக்கிய நிருபர்களுடன் பேச்சுவார்த்தை செய்து இந்த வாரத்துக்கு முடிவு வரவே, இந்த வாரம் முடிவு வரையிலே நல்ல ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவதற்கான எல்லா ஆயத்தமும் தயாராக இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய உதவி தேவையா இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் வெளியிலே நிற்கிறார், வெளிநாட்டில் நிற்கிறார். அவர் வந்தவுடன் யாழ்ப்பாணத்தை குறித்தும் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுப்போம் என்று இந்த வகையிலே சொல்ல விரும்புகின்றேன்.
உடனே நல்ல விஷயம் உங்களுடைய கருத்து. நீங்கள் இது தொடர்பாக அக்கறை எடுத்து உடனடியாக இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வைக்க வேண்டும், அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக பிரதானமானது. அதற்கு உங்களுக்கு, உங்களுடைய முயற்சிகளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக அது கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி.
கரு ஹர்ஷத் சில், ஆச்சாரிய ஹர்ஷத் சில்லா மன்சித்துமா புத்தமாட்ட மீனித்து ஹாய்க காலையாக தீரும்.
Thank you, Honorable Chair. First of all, I must congratulate the Women's Caucus, Honorable Sudarshini Fernandopulle, Honorable Tharathathu Korala, and yourself, Madam, for initiating this Women's Empowerment Bill. This has been coming for a long period of time, and I'm glad that it is finally going to be made law in this country. I just want to pick one section in this piece of legislation, Madam, and that is equal access in terms of menstrual products for young women, particularly school children. You know, there is a concept called horizontal inequality. Horizontal inequality means that if you belong to a particular group, then by actions of government, I'm talking in this case in terms of public finance and in terms of budgetary allocations, in terms of what government spends on public goods, if you don't have adequate access, or if you don't have equal access to services, then one can classify that situation as being horizontally unequal or horizontal inequity. Because we have been hearing in this parliament throughout the day today that women, even though are comprise 52% of our population, only 5% of the members in this house are women, including you, Honorable Rohini Kaviratna. So when a matter is being discussed here, obviously you have little bargaining power. Men always have their way. And in terms of gender equal budgeting, I must say that the Women's Caucus has been pushing this agenda since 2020, since this parliament was established. And in that caucus, supported also by, I must mention, the NDI, the Westminster Foundation for Democracy, Advocata Institute, Center for Poverty Analysis, Verite Research, and others that came to your parliamentary caucus on multiple occasions, have been talking about and making aware, particularly the male members, about the need to address this issue of period poverty. Now, it is well known that more than 50% of women in this country, madam, are not available or are not able to spend adequate amounts of resources monthly for menstrual products. And what this means is that many young girls who go to school otherwise stay at home because they don't have access to these products. Now, as a father, I know this. My daughter always tells me, Tata, you don't understand what it means to be a woman. You don't bleed. I say, okay, this is a conversation that I've had with my daughter ever since, about the age of 11 or 12. And over the years, I've come to realize that the girls have, like Iran earlier said, you don't choose to be a man or a woman, right? And in this situation, the access, the lack of access has become a huge problem to some in this society. While I articulate once again the issue that I made earlier, in that there is horizontal inequality across the gender. So if you're a woman, you are subjected to this horizontal inequality. Within women, within the gender, right? Within women, some people who are wealthy will not have a problem, but those who are not have a problem. So, in fact, I am trying to also speak to my daughter and all daughters of all fathers in this country that this parliament is finally trying to address this issue. And I want to tell my daughter that I haven't failed her. And I haven't failed the millions of other children. Now, while it is a fact that my daughter is not going to avail herself of a subsidy provided by the state to anyone who wishes to avail themselves to this subsidy, it is finally actually happening. Now that the Honorable Minister of Education is also approaching, I must bring to his attention that the first proposal that was made to the House and tabled in this chamber to consider providing vouchers for menstruating school children to be decided upon by them and their parents whether they want to avail themselves for that voucher or not, on the condition of that. We proposed a certain budget. We said, look, this is what it will cost the government to ensure that every school-going young woman would be able to overcome what is called period poverty, because the government, because this parliament, by far controlled by men, have taken the decision to consider the plight
of those young women. So therefore, we, the Committee on Public Finance, my colleague Honorable Raghavan is also here, we propose to this House that a voucher be provided. The original estimate was about 11 billion rupees based on the calculations we had made. Now, subsequently, after many discussions with the in the Committee of Public Finance and in the Women's Caucus, with the Honorable Minister of Education staff, the Minister of Defence, the Minister of Finance, the Honorable Minister of Education has allocated 1 billion rupees starting this week to provide vouchers for 800,000 school-going women. I applaud you, sir. This is something that had to have happened long years back, but it is finally happening. Now, there are some issues that I want to raise here. Because the UNICEF and others have calculated that the average period length is about 4.5 days. And number of pads per day is 4. And that means total number of pads per cycle is about 18. And if you go with an average pad price, then it becomes the average pad price is about 18 rupees and 75 cents. Now, I looked at the calculation you have made, 150 rupees for a packet of sanitary napkins. Now, I went on the internet to see what you can buy for 150 rupees. We understand only 4% is imported, 96% is made locally. One company owns 76%, the other company has market share of 20%. So if you look at the average prices, it goes from, so let me read, I don't want to read the brand names, but the starting lowest is 10-pack, 219. Then another one, 315, another one, 439, another one, 300, another one, 425, another one, 420, another one, 300, another one, 425, etc. So when you allocate 150 rupees, I looked at it, there is one particular brand for 150 rupees that is only 8 pads. Now, 8 pads is not enough. According to the health professionals, sir, you need 15 or 16 pads, which means you have to give at least 337 rupees and 50 cents per child per month. So if you calculate that amount, Honorable Sir, you will find that you need 4 billion rupees per year. Now, assuming there are 1,234,651 young women in school-going age between grade 6 and 13, you need to provide, right, 4 billion rupees for this project. Now, assuming that there is only 6 months, there are only 6 more months remaining in this year, you have to provide half that amount. So, which means you can do the calculation, it will come to about 5 billion rupees. You are allocated 1 billion rupees. And if it is 6 months, 2.5 billion, you have allocated 1 billion. You are short 1.5 billion. You're short 1.5 billion. Now, suppose you're only going to give to 800,000 kids as opposed to 1.2 million kids, then you're short about 620 million rupees. My point is, sir, don't start it by just giving everybody, you know, 800,000 kids. You are saying you're going to rural areas and you're going to very difficult schools. But my suggestion is this, sir. There are school-going kids in my area, in Kote, in Obesekarapura, in Bandaranayakapura, who cannot afford. So it doesn't have to be rural. It doesn't have to be really remote. It can be in the city. It can be in Colombo 5. It can be in Mattakkuliya. So what I'm saying is, don't do it like that. My proposal is give a voucher with the and the parents and the school teacher can make that decision. You can say, here is a letter, you can take it to your mother or father. They can say, yes, we want the voucher. If they want the voucher, give them the voucher. If you're only having 1.2 million kids, let us say only 50% of those kids are in period poverty, you're only going to need 600,000, right? So let the mother decide. You don't decide, sir. You don't decide. Let the mother decide. Let the child decide. So that way, it is a fairer, equitable distribution of these paths as opposed to the minister or the chairman of the committee or somebody else decides. So therefore, my point is, let's do this in the right way. Because let us not fail. Let us not fail. Because if you start giving this and it is not enough, then you will be disappointed with this whole program. If you are disappointed with the whole program, then it will fail. It is better to give it to a smaller number of people with adequate number of pads per month. And 8 pads per month is not enough. I know as a father, 8 pads a month is not enough. And I have no problems in talking about this.
Your time is over, Honorable.
One minute, I'll finish. I have no problem in talking about this. My daughter, before you were here, told me, Tata, you don't know about menstruating. You don't know. You try going through it. So I know. So therefore, my submission to you is while we are happy, and I understand that the launch is happening in my own electorate at the Jayavardhanapura also President School, Girls President School. Unfortunately, even though I am the person who submitted the proposal in this house, I am not invited. But that's okay. It doesn't matter. As long as the project goes through, I congratulate you and I encourage you. Sorry?
Join them.
Women's I don't party. Need to join the women. How can I? I'm not a woman. I'm a man. I'm not a woman. I'm a man.
That is why they are invited.
They are inviting only women. Why? I am the one who fought for this. I fought for this.
Yeah.
I fought for this. And I will continue to fight for this. I will improve this in the future. I will certainly improve this in the future because in the next 6 months, we will take office. And our leader, Honorable Sajith Premadasa, is the one who talked about this in 2019. When all of you all, I'm not saying you, sir, but many of you all laughed. Many women laughed. Some actresses, so-called actresses, came on television and they laughed. They called Sajith Premadasa Padman. They call him Padman. There is no problem in being called Padman. We are proud that he was called Padman because it was his idea that you all are finally implementing, right? So therefore, let us celebrate this. Let us celebrate this bill which you are really responsible for bringing, madam. One last point I want to mention here. He says 51.6% taxes, effective taxes on these things, right? Even though only 4% is imported, you bring the raw material, right? The raw material becomes is taxable. So, and if you look at the numbers of the Committee on Public Finance, sir, you will see you brought in a minuscule amount you collected in taxes by taxing the raw material for sanitary napkins. Give it up. Let us get rid of the 51.6% effective tax on the I'll tell you, madam, on the raw material, because you will
please
only
wind up, Honorable Minister.
I will in 1 minute. It's only 37 million according to the Finance Ministry. Only 37 million was collected by doing this. So what's the point? And one last point I was going to stop with is there also maybe you need to consider this, what are called reusable fabric sanitary napkins. It is being championed by no less a person than Celine Pires in the Bleed Good Foundation. And we all participated in that presentation. So there probably are other ways, other alternatives, instead of the disposables, that you can also look at reusable fabric menstrual products. So in conclusion, while we are happy Right? Like I said, I'm happy for my daughter and all daughters in this country that their fathers are standing up today supporting the Women's Empowerment Bill. Right? Yes. And it is a proud day for me and all fathers here. And let us hope that this is only a start, that we will build on this and we will ensure that there is a day that there need not be a discussion on women's empowerment anymore, because every woman in this country will be empowered. Thank you very much.
Thank you.